நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலைத்தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 1053, சென்னை 10 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று மார்க் எழுதின சுவிசேஷம் 2:16 முதல் 28 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே மனிதனாக பிறந்ததின் முக்கியமான நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதே ஆகும். பாவிகளை அரவணைத்து அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றவே அவர் வந்தார்.
தொல்லை
தனக்கு வந்த அழைப்பையும் இரட்சிக்கும்படியாக தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தையும் லேவியாகிய மத்தேயு இழந்து போகவே இல்லை. அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வீட்டிலே விருந்து செய்தான். அந்த விருந்திற்கு தன்னுடைய நண்பர்களையும் அழைத்திருந்தான். அவனுடைய நண்பர்கள் அநேக ஆயக்காரரும் பாவிகளுமாக விருந்துக்கு வந்திருந்தனர். தன்னோடு இவ்வளவு நாட்களாக பாவத்திலும் அக்கிரமத்திலும் பங்கு கொண்ட நண்பர்கள் அனைவரும் இப்பொழுது தான் அனுபவிக்கும் இரட்சிப்பிலும் மன சமாதானத்திலும் பங்கடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் லேவிக்கு வந்தது. இது அவனுடைய புது வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. லேவியின் வீட்டிலே பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பந்தியிருக்கிறார்கள். பாவிகளோடு பந்தியிருக்கும் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசேயரும் வேத பாரகரும் கண்டு பரியாசம் செய்வதை மார்க்கு 2:16 வாசிக்கிறோம். 2:7 இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தங்களுடைய இருதயங்களிலே அவர்கள் சிந்தித்தார்கள். இப்பொழுது 16 அவருடைய சீஷர்களை கண்டு கேள்வி கேட்கிறார்கள். பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பந்தியிருக்கும் உங்கள் குருவும் அப்படியே தான் இருப்பார் என்று உள்ள அர்த்தத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள். மார்க்கு 2:17 இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலளிப்பதை வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். வேதத்தை படித்து போதிக்க வேண்டிய வேத பாரகரும் வேத சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் என்று பெருமை கொள்ளும் பரிசேயரும் எவ்வளவு கடின இருதயமும் ஞானத்திலே குறைவு உள்ளவர்களுமாக இருந்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர்கள் கண்கூடாக கண்டார்கள். ஆனால் அவர்களின் கடினமான இருதயம் திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்த அற்புதமான சுகத்தை அடையாளமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் பாவிகளோடு இருப்பவனும் பாவியே என்று முடிவு செய்யும்படி தங்களுடைய அறியாமையை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள். பாவிகளை நீதிமானாக்கும் இரட்சகர் அவர்கள் மத்தியில்தானே ஊழியம் செய்ய வேண்டும், பிணியாளிகளை சுகமாக்கும் வைத்தியர் அவர்கள் மத்தியில்தானே மருத்துவம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே மனிதனாக பிறந்ததின் முக்கியமான நோக்கம் பாவிகளை இரட்சிப்பதே ஆகும். அவர் தாம் வந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பாவிகளை அரவணைத்து அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றவே அவர் வந்தார். பின்பு எப்படி அவர் அவர்களை தள்ளிவிட முடியும்? இங்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கும் யூத ரபிகள், வேத பாரகர், பரிசேயர் இவர்களுக்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறோம். இவர்கள் தங்கள் பாரம்பரிய சுத்திகரிப்பு முறையின்படியே மிகவும் வைராக்கியமாக இருந்தார்கள். அசுத்தமான நபர்கள், வஸ்துக்கள், பிராணிகள் ஆகியவைகளை தொட்டு தங்களை தீட்டுப்படுத்திவிடக்கூடாது என்று மிகவும் கவனமாக தங்களை காத்துக்கொள்கிறவர்கள். அசம்பாவிதமாக அப்படி தீட்டுப்பட்டுவிட்டால் பின்பு அவர்களின் சுத்திகரிப்பு முறைமை மிகவும் நீண்டதாகவும் கடினமானதாகவும் இருக்கும். இதற்கு பயந்து யாராவது ஒரு நபர் உயிருக்காக போராடி கொண்டிருந்தாலும் கூட அவனை தொட்டு உதவி செய்யாமல் விலகி போய்விடுவார்கள். இதை நாம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10:30-37 வரும் நல்ல சமாரியனின் கதையின் மூலமாக அறிகிறோம். பாரம்பரிய முறையின்படி செய்கிறோம் என்று சுயநீதி கொண்டு வாழும் இவர்கள் வேதத்தின் சாராம்சமான இரக்கத்தையும் நீதியையும் விட்டுவிட்ட மாய்மாலக்காரர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 23:23 வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அசுத்தன் என்று தன்னை பற்றியே கூறிக்கொண்டிருந்த குஷ்டரோகியை அவர் தொட்டார். பாவிகளாகிய ஆயக்காரர்கள் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட ஜனங்களோடு அவர் போஜனம் செய்தார். தன்னுடைய நோயை குறித்து கவலைப்பட்டவனே வைத்தியரை நோக்கி போக புறப்படுவான். தன்னுடைய பாவத்தின் கொடூரத்தை உணர்ந்தவனே பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான். இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் ஆண்டவர். மார்க்கு 2:18-22 உபவாசத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறும் உபதேசத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். அவருடைய செய்கையிலே குற்றம் கண்டுபிடிக்க எத்தனித்தார்கள், இப்பொழுது அவருடைய சீசர்களின் மேல் குறை கூறுவதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை குற்றமாக தீர்க்க இவர்கள் முனைகிறார்கள். யோவானுடைய சீஷர்கள், பரிசேயருடைய சீஷர்கள், இவர்கள் எல்லோரும் உபவாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் உம்முடைய சீஷர்கள் உபவாசம் செய்யாமல் இருப்பது என்ன என்று இப்பொழுது நேரடியாகவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பலர் முன்பு யோவானின் சீஷர்களாக இருந்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே உபவாசத்தை குறித்து கூறப்படவிட்டாலும் பின்பு பாரம்பரியமாக உபவாசம் செய்வதை யூதர்கள் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடித்தார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவின் மீது இப்பொழுது குற்றம் சாட்டுகிறார்கள். இங்கு இயேசு கிறிஸ்து இரண்டு நிலைகளிலே அவர்களுக்கு பதில் கூறுவதை பார்க்கிறோம். மார்க் 2:19-20 வசனங்களிலே அவர் சாதாரண நடைமுறை காரியத்தின் மூலமாக தன்னுடைய பதிலை கூறுகிறார். மன சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான நாட்களிலே யாருமே உபவாசிக்க மாட்டார்கள். மணவாளனாகிய இயேசு அவர்களோடு இருக்கும் பொழுது உபவாசத்திற்கு அவசியமே இல்லை. உபவாசம் துக்கத்தையும் சரீர ஒடுக்கத்தையும் வெளிப்படுத்தும் செயலாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஐக்கியம் நமக்கு சந்தோஷம் அளிக்கும் வாழ்க்கையாகும். ஆனால் அவரோடு உள்ள ஐக்கியம் நம்மை விட்டு எடுக்கப்படும் பொழுது நாம் துக்கித்து உபவாசிக்க வேண்டும். அப்பொழுது உபவாசம் என்பது அவசியமாகிறது. இயேசு கிறிஸ்து கூறும் இரண்டாவது பதில் ஆழமான ஆவிக்குரிய சத்தியமாக இருப்பதை மார்க் 2:21-22 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இங்கு இரண்டு ஊமைகளை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பழைய வஸ்திரத்தில் ஏற்பட்டுள்ள கிழிசலை சரி செய்ய புதிய துணியை ஒட்டு போடக்கூடாது. அப்படி செய்தால் பழைய வஸ்திரம் இன்னும் அதிகமாக கெட்டுப்போகும். பழைய துணி முன்பதாகவே சுருங்கி போயிருக்கும். அத்தோடு இணைக்கப்பட்ட புதிய துணி இப்பொழுது புதிதாக சுருங்கும் பொழுது பழைய துணியை அது அதிகமாக கிழித்து போடும். இரண்டாவது ஓமையை பாருங்கள். புது திராட்சரசமானது புளிக்காத திராட்சரசமாகும். அதை பழைய துருத்தியிலே வார்த்தால் பழைய துருத்தி இன்னும் அதிகமாக விரிவு அடைய முடியாததினாலே அது கிழிந்து போகும். புது ரசத்தை புதிய துருத்தியிலே வார்க்கும் பொழுது புதிய துருத்தி விரிவடைந்து கிழிந்து போகாது, ரசமும் சிந்தி போகாது என்கிறார். இதிலிருந்து இயேசு கிறிஸ்து கூறும் உண்மை என்ன தெரியுமா? பழைய வாழ்விற்கும் புதிய வாழ்விற்கும் இடையே வித்தியாசம் உண்டு. பழைய வாழ்வோடு புதிய வாழ்க்கையை இணைக்கவே முடியாது, இணைக்கவும் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய போதனைகளோடு யூதர்களின் பாரம்பரிய சடங்காச்சாரங்களை இணைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்வு பெற்றவன் புதிய வாழ்க்கை வாழ்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 கூறுகிறது. எனவே கிறிஸ்துவில் புது வாழ்வு என்பது பழைய போதனைகளின் புதிய திருப்பம் அல்ல, அது புதிய ஆரம்பம், புதிய அத்தியாயம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளங்கும்படியாக கூறுகிறார். ஆனால் வேத பாரகர்களும் பரிசேயரும் கிறிஸ்துவின் தெளிவான போதனையையும் அதிலுள்ள உண்மையையும் அறியாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை இன்னுமாக கடினப்படுத்துவதை மார்க் 2:23-28 வசனங்களிலே வாசிக்கிறோம். உபவாசத்தை குறித்து சீஷர்களிடம் குறை கூறிய இவர்கள் இப்பொழுது ஓய்வு நாள் பற்றிய தர்க்கத்திலே இறங்குகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் நடந்து போகையிலே கதிர்களை கொய்து அதை கையினால் நசுக்கி சுத்தம் செய்து உண்றார்கள். இது உபாகமம் 23:25 வசனத்தின்படி அனுமதிக்கப்பட்ட செயலாகும். யாத்திராகமம் 34:21 வசனத்தின்படி ஓய்வு நாளிலே கதிர் அறுக்க அரிவாளை கொண்டு அறுக்கக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றி இந்த பரிசேயர் மிகவும் கடுமையாக்கி இதோ ஓய்வு நாளிலே செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்டனர். இயேசு கிறிஸ்துவின் மீது நேரடியாக குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் அவருடைய சீஷர்களின் செய்கையிலே குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் வேதத்தை அறியாதவர்கள் என்று குறை கூறுகிறார்கள். ஓய்வு நாள் பற்றிய குற்றச்சாட்டிற்கும் இயேசு கிறிஸ்து இரண்டு முறைகளிலே பதில் கூறுகிறார். முதலாவதாக தேவனுடைய ஊழியக்காரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய தாவீது ராஜாவும் அவன் வீரர்களும் தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தார்கள் என்றும் அது மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமான செயல் என்றும் ஒரு சரித்திர நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தி கூறுகிறார். இதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றும் கேட்கிறார். மனிதனுடைய தேவையை சந்திக்கும் நோக்கத்திற்காகவே நியாயப்பிரமாணங்களும் கற்பனைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது பதில் மார்க்கு 2:27-28 வசனங்களிலே ஆணித்தரமாக எழுதப்பட்டுள்ளது. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த ஆண்டவர். அவர் ஓய்வு நாளுக்கும் மேலானவர். ஓய்வு நாள் ஆசரிப்பு என்ற யூதர்களின் முறைமையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் கொண்டவர். அவருடைய இந்த அதிகாரத்தின் பிரதிபலிப்பாக ஓய்வு நாள் என்பது கர்த்தருடைய நாளாக இன்று எல்லா ஜனங்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இரண்டாவது அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசித்த உண்மைகள் என்னவென்று ஒருமுறை திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் புது ஜீவன் அளிக்கும் இரட்சகர். அவர் அளிக்கும் புது வாழ்வு பழைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டது. அவர் மனிதனின் தேவையை சந்திக்கிறவர். ஆவிக்குரிய வாழ்க்கையே முக்கியமானது, சடங்காச்சாரம் அல்ல என்று தெளிவாக காட்டியவர். அவர் பாவிகளின் சிநேகிதர்.
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எங்கள் வழியிலே இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாவிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எங்கள் அயலுமே, என் நிலையுமே, எங்கள் மனிதே இயேசு போதுமே. இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த மனிதனே இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆதாரவன் என்று தழுவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த பணியிலே இயேசு போதுமே. வானம் பூமியும் ஒழிந்திட்டாலும் வல்லவர் வாக்கு மாறிடாரே. வானத்தில் ஓ நாள் வந்திடுவார், மகிமையில் அவருடன் சேர்ந்திடுவேன். இயேசு போர்மே, இயேசு போர்மே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வழியிலே இயேசு போருமே.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 1053, சென்னை 10 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. யாத்திராகம விளக்க உரை முதலாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனத்தின் பின்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர், இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.